எங்களை நிரப்புகிற கர்த்தருடைய ஆவியானவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஐயா. சகல சத்தியத்துக்குள்ளும் எங்களை வழிநடத்துகிற கர்த்தருடைய ஆவியானவரே, உமக்கு நன்றி ஐயா, உமக்கு நன்றி. நாங்க கேட்க போகிற வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை தரட்டும் ஐயா. ஆண்டவரே, கரைகள் நீங்கட்டும் ஐயா. ஆண்டவரே, எங்கள் பாதை வெளிச்சமாகட்டும் என்று கொண்டாடுகிறோம். காரியங்கள் எல்லாம் நீங்கட்டும் ஐயா. குறைவுகள் நிறைவாகட்டும் ஐயா. ஆண்டவருடைய வார்த்தைகளை அனுப்பி எங்களை சந்தியுங்க. ஆண்டவரே, ஒரு உயிர்மீழ்ச்சி உண்டாகட்டும். பரிசுத்த ஆவியான ஒரு பலத்த கிரியைகள் எங்கள் மத்தியில இன்றைக்கு நடக்கட்டும் என்று மன்றாடுகிறோம். உள்ளும் புறமும் ஜனங்கள் மேய்ச்சலை கண்டடைவார்களாக. தேவ ஆவியானவரே, வார்த்தைகளை கொண்டு எங்களுக்குள்ளே கிரியை செய்யுங்க. நாங்கள் விட வேண்டியவர்களை விட, விட்டுவிட எடுக்க வேண்டியவர்களை எடுக்க தேவ ஆவியானவரே, நீர் எங்களை நடத்த வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். பாவத்தை கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவரே, நீ பாவங்களை இந்த நாளிலும் கண்டித்து உணர்த்தி சபையை பரிசுத்தமாக்குங்க, சுத்தமாக்குங்க. ஆண்டோட வரிக்கு சபை ஆயத்தப்படட்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம், மன்றாடுகிறோம். பரிசுத்தாவியானவரே, தொடர்ந்து எங்கள் நடத்தும்படி நாங்கள் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். You may be seated, please. Now, hello, Bukaro. Davis, hello, Bukaro. Hello, Bukaro. எல்லாவற்றை பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோமே. ஆகவே வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அழியாத, ஒழியாத, மாறாத, மறையாத தேவனுடைய திரு வார்த்தைக்குள்ளே நாம் கடந்து செல்ல போகிறோம். ஆகவே சபையில் இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கருத்தாக, கவனமாக கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படி பே யுவர் டோட்டல் அட்டென்ஷன் டு தி வேர்ட் ஆஃப் காட். உங்களுடைய மைண்டை அங்குமிகும் அலக்களி விடாமல் உட்கார்ந்து நம்முடைய ஆவிய அமரப்பள்ளி தேவனுடைய வசனத்துக்கு கருத்தாக, கவனமாக சொல்றோம். தயவு செய்து அங்குமிக்கு நடமாடாதீங்க. மற்றவுடைய கவனங்களை திசை திருப்பாதீங்க. நாம உட்கார்ந்து இருக்கிறது தேவனுடைய சமூகம். ஆகவே கர்த்தருடைய வார்த்தைக்கு கருத்தாக செவி கொடுப்போம். இது போலே தேவனுடைய வார்த்தையை நமக்கு கொடுப்பதற்காக நான் பாஸ்டர் செல்வரட்டம் அவர்களை நான் அன்போடு அழைக்கிறேன். வீடு பொறுத்த அளவை நான் உற்சாகமாக கரைகளை தட்டி அவரை அன்போடு வரவேற்பேன். பாஸ்டர்,
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஜீவனுள்ள தேவன் எங்கள் மத்தியில் ஜீவனோடு கூட இருக்கிறார். ஆமேன், உச்சாமசன் ஆமேன், ஹாலலூயா. என்னை குறித்த அறிமுகம் தேவையாக இருந்தால் கையை வைத்து காண்பீங்கள். நான் என்னை யார் என்று சொல்லிவிட்டு போகிறேன். என்னை இதுக்கு முதல் தெரியாது, இன்றுதான் முதல் முறையாக நான் காண்கிறேன் என்று சொல்கிறவர்கள் யாராவது இருந்தால் உங்களுடைய களத்தை வைத்து உங்களுக்கு நேரத்தை வீணாக்காதீங்க. பின்னுக்கு மூன்று நான்கு கதங்களை காண்கிறேன். எங்களுடைய சபையானது இலங்கை தேசத்தில் சவுண்ட் ஆஃப் சல்வேஷன் ஃபுல் காஸ்பல் சர்ச், அதாவது வெற்றிப்பின் சத்த பூவன சுவிசேஷ சபை என்று சொல்லப்படுகிற சபையானது, சபையில் தலைமை போதகராக நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய கிருபையினால் 1983 இப்பொழுது 2012 இதுவரைக்கும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடிய கிருபையை கர்த்தரை கொடுத்திருக்கிறார். அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தி வைக்கிறேன். அத்தோடு அது மாத்திரமல்ல, எங்களுக்கு மொத்தம் இலங்கை தேசத்தில் 22 கிளை சபைகளும் 34 முழுநேர ஊழியக்காரர்களும் எங்களோடு கூட இருந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு கொழும்பை சுற்றி 8 சபைகளும் மலைநாட்டிலும் யாழ்ப்பாணத்திலும் புத்தளம்பகுதியிலும் எங்களுக்கு எல்லாம் சேர்த்து மொத்தம் எங்களுக்கு 22 சபைகள் எங்களோடு கூட வந்து எங்கள் மத்தியில் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அத்தோடு கூட அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய கிருபையினால் நாங்கள் அநேக சமூக சேவை ஊழியங்களையும் செய்து கொண்டிருக்கிறோம். வன்னி பகுதிகளில், அதாவது இந்த நாட்களில் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு விதவைகளாக, அனாதை குழந்தைகளாக, அதாவது திக்கற்றவர்களாக இருக்கிற குடும்பங்களை நாங்கள் விசாரித்துக் கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, கொழும்பு தேசத்தில் கொழும்பில் எங்களுடைய தலைமை சபையில் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் 3 ஆராதனை நடைபெறும். 2 ஆராதனை தமிழிலும் 1 ஆராதனை தனி சிங்களத்திலுமாக 3 ஆராதனை நடைபெறும். எங்களோடு கூட எங்களுக்கு இருக்கிற சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் மாத்திரம் 32 பேர், எங்களுடைய சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் மாத்திரம் 536 பிள்ளைகள். எங்களுடைய ஊழியத்தை குறித்து நான் இதற்கு மேலதிகமாக இன்னும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் உங்களுடைய பாஸ்டர் எங்களோடு கூட எங்களுடைய சபையில் வந்து தலைமை சபையில் அவர் ஊழியம் செய்திருக்கிறார். எங்களுடைய தலைமை ஆலயத்தை அவர் பார்த்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய கிருபையினால் நாங்கள் இப்பொழுது எங்களுடைய ஆலயத்துக்கு பின்பு பகுதியில் இலங்கை தேசத்தில் பர்ச்சஸ் என்று சொல்வார்கள், இலங்கை தேசத்தில் 6 பர்ச்சஸ் காணி ஒன்றை வாங்கி அதன் பின்பும் எங்களுடைய ஆலயத்தோடு சேர்த்து எங்களுடைய கட்டடத்தை நாங்கள் விரிவாக்கிக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய ஊழியத்தை கர்த்தர் விசுவாசத்தினால் வழிநடத்தி கொண்டிருக்கிறார், ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். எங்களுக்கும் வெளிநாட்டுக்கும் எந்த விதமான ஒரு தொடர்போ அவர்களுடைய தலைமைத்துவத்தின் கீழோ அல்ல, நாங்கள் விசுவாசத்தில் கர்த்தருடைய தலைமைத்துவத்தின் கீழ் இவன் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய 34 முழுநேர ஊழியக்காரர்களுக்கும் என்னை தவிர அவர்களுக்கு மாத கொடுப்பனவாக நாங்கள் 3,77,850 ரூபாய் கொடுப்போம். எங்களுடைய தசமபாக காணிக்கை குறைந்தது 5.5 லட்சம் ரூபாய்க்கு குறையாமல் எங்கள் மத்தியில் கர்த்தர் அதை கிடைப்பதற்கு கிரியை செய்திருக்கிறார். இது அத்தனையும் எங்களுடைய இலங்கை தேசத்தில் இருக்கிற மத்திய தர விசுவாசிகளுடைய உழைப்பு, அதாவது அவர்களுடைய உதவி ஒத்துழைப்பின் மூலமாக இந்த ஊழியங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இதுதான் எங்களை குறித்த ஒரு சின்ன அறிமுகம். என்னுடைய தனிப்பட்ட சாட்சி பயங்கரமானது. கருத்து என்னை சுருக்கமாக சொல்ல போனால், நான் என்னை முழுநேரமாக 1998 முழுநேரமாக அர்ப்பணித்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். 98 மரணத்தில் இருந்து என்னை கருத்து தூக்கி எடுத்தார். மறித்தேன் என்று வைத்தியர்கள் தீர்மானித்ததற்கு பின்பு கருத்தர் திரும்பவுமாக கிருபையாக ஜீவனை கொடுத்து என்னை தூக்கி எடுத்து கருத்தர் என்னை ஊழியத்தில் வைத்திருக்கிறார். இதை மாத்திரம் சொல்ல முடியும், கருத்தருடைய கிருபையினால் இதுவரை 12 தேசங்களில் கருத்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு கருத்தர் எனக்கு கிருபை பொழிந்திருக்கிறார். ஆமென். ஜெபம் பண்ணுவோம். வார்த்தைக்காக பரலோகத்தில் வாசம் செய்யும் எங்கள் அன்பு தந்தையே, இந்த நல்ல வேலைக்காக உண்மை தொகுத்து வைக்கிறோம் ஐயா. அப்பா, உம்முடைய ஜீவன் உள்ள வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க போகிறோம். வார்த்தை நீராக இருக்கிறேன், அந்த வார்த்தையின் ஊடாக எங்களோடு பேசும்படி செபிக்கிறோம். எங்களை எங்களுக்கு யார் என்று காண்பியும் அப்பா. என்னுடைய சுயம் வெளிப்படக்கூடாது, என்னை முற்று முழுக்க போகப்படுத்திக் கொள்ளுங்கள். சகல துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். நீர் பெருக வேண்டும், நான் செருக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து போவதற்கு முன்பதாக இந்த இடத்தில் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் என்னுடைய உள்ளத்தில் வெளிப்படுத்தப்பட்ட ஒரு காவியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது நாங்கள் பாடினோம், பரலோக அக்கினி எங்கள் மத்தியில் இறங்க வேண்டும் என்று. ஆமென். ஹல்லேலூயா. பரலோக அக்கினி பரத்திலிருந்து எசாயாவை தொட்டது. எசாயாவை தொட்ட வேளையில் எசாயா அவன் என்ன சொல்லுகிறான், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, பரலோகத்தின் அக்கினி உன்னை தொடுமானால் நிச்சயமாக உன்னை உனக்கு யார் என்று காண்பிக்கும். ஆமென். உன்னை உனக்கு யார் என்று காண்பிக்கும், இதை மறக்க முடியாது. அடுத்ததாக கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு வசனத்தை எனக்கு திரும்ப ஞாபகப்படுத்தினார். ஆகாயுடைய புத்தகம் 2:12-14 வரை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஒன்றை நான் சொல்லுவேன், பரிசுத்தத்தை மற்றவர்களுக்கு கடத்த முடியாது. பரிசுத்தத்தை மற்றவர்களுக்கு கடத்த முடியாது, எங்களிடத்தில் இருக்க தீட்டை நாங்கள் மற்றவர்களுக்கு கடத்த முடியும். யாராவது வாசிக்கப்பாம். ஆகாய் வெண்டு.
ஒருவன் தன் வஸ்திரத்தின் தொங்கலிலே பரிசுத்த மாம்சத்தை கொண்டு போகையில் தன் வஸ்திரத்தின் தொங்கல் அப்பத்தியாவிலும் சாதத்தையாகிலும் திராட்சை ரசத்தையாகிலும் எண்ணியாகிலும் மற்றெந்த போஜன பதார்த்தத்தையாகிலும் தொட்டால் அது பரிசுத்தமாகுமோ என்று நீ ஆசாரியரிடத்தில் வேத நியாயத்தை பற்றி கேள்வி கேள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அதற்கு ஆசாரியர்கள் பிரதியுத்தரமாக பரிசுத்தமாகாது என்றார்கள்.
உன்னுடைய நீ இன்னொருவரை தொடுவதின் மூலமாக அவர்கள் பரிசுத்தம் அடைய முடியாது. இது வேத சாட்சி, வேதத்தின் ஒழுங்கு.
பிணத்தால் தீட்டுப்பட்டவன் அவைகளில் எதியாகிலும் தொட்டால் அது தீட்டுப்படுமோ என்று ஆகாய் பின்னும் கேட்டான். அதற்கு ஆசாரியர்கள் பிரதியுத்தரமாக தீட்டுப்படும் என்றார்கள்.
ஆம், உன்னிடத்தில் இருக்கிற தீட்டை மற்றவர்களுக்கு கடத்த முடியும். உன்னிடத்தில் இருக்கிற தீட்டை மற்றவர்களுக்கு கடத்த முடியும். இந்த பிரித்தெடுக்கப்பட்ட வெண்டு சகோதரர்களுக்கும் நான் சொல்லுகின்ற ஒரு காவியம், மற்றவர்கள் மீது நீங்கள் தலையில் கை வைத்து ஜெபிப்பதில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் மீது தலையில் கை வைத்து ஜெபிக்கிற காவியத்தில் உங்களிடத்தில் இருக்கிற தீட்டு அவர்களுக்கு போக முடியுமே ஒழிய உங்களிடத்தில் இருக்கிற பரிசுத்தம் அவர்களை பரிசுத்தப்படுத்த முடியாது. ஆமேன், ஆமேன். அதாவது ஒன்று சொல்கிறேன், நாங்கள் வெளியில் செய்ய வேண்டிய அடாவடித்தனம் எல்லாம் செய்துவிட்டு இங்கு பரிசுத்தவான் ஊழியக்காரன் வந்தான் என்று சொல்லி போய் நீங்கள் தலையை நீட்டினால் அவர் கை வைத்து ஜெபிக்கிற ஜெபம் உங்களை பரிசுத்தப்படுத்த முடியாது. ஆமேன். கஷ்டமா இருக்கு இல்லையா? ஆமேன் சொல்ல கஷ்டமா இருக்கு இல்லையா? ஆமேன். மருந்து கஷ்டமா இருந்தாலும் குடித்துதான் ஆக வேண்டும், அப்பதான் குணமடைய முடியும். ஆமேன். ரைட். நான் இதுக்கு மேல எதையுமே பேசி உங்களுடைய முக நாடிகளை வேகப்படுத்த நான் விரும்பவில்லை. எனக்கு இன்னும் அதிகமே பேச வேண்டி இருக்கிறது. இப்பவே நான் உங்களை டென்ஷன் உச்சக்கட்டத்துக்கு கொண்டு போயிட்டா அதுக்கு பிறகு உங்களுக்கு எது நான் சொன்னாலும் கஷ்டமா இருக்கும். ரைட். நாங்கள் கதோடைய வார்த்தையை கலந்து போவோம். ஆமேன். இத்தனை பேர் உற்சாகமா இருக்கீங்க. ஹல்லேலூயா. எனது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று நாங்கள் வெந்து சகோதரர்களை சபையின் ஊழியத்திற்காக மூப்பர்களாக பிரித்தெடுத்து வைக்கிறோம். இது பிரித்தெடுத்து வைக்கிறோம் சபையாவுக்கு முன்பதாக. நல்லது. கொஞ்சம் நாங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்று ஆறுக்கு கொஞ்சம் போவோம்.
நம்மிடத்தில் அன்பு கொண்டு நமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி.
ரைட். எங்களுடைய நற்கிரியைகளினால் அல்ல, எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காக பரிதாபப்பட்டு கிருபையாக தம்முடைய இரத்தத்தினால்
கழுவி.
எப்படி கழுவி இருக்கிறார்?
பாவங்கள் அறக்க நம்மை.
அவருடைய இரத்தத்தினால் எங்களுடைய பாவங்களை கழுவி எங்களை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். ஆமென்,
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 ஆமென்.
பரிசுத்தப்பட்டு இருக்கீங்களா? நீங்க சொல்றதை பார்த்தா பரிசுத்த பட்சமாவே எனக்கு தெரிய இல்ல. ஏதோ சந்தேகத்தில் நிக்கிறோம் பாஸ்டர், இந்த மாதிரி நிக்கிது. ரைட். வாசிங்க.
நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக.
ஆமென். நம்மை என்ன ஆக்கி இருக்கிறார் சொல்லுங்க? என்ன ஆக்கி இருக்கிறார்? ராஜாக்களும் ஆசாரியருமாக ஆக்கிவிட்டார். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, இதைத்தான் ஒன்று பேதுரு 2:9 சொல்லுகிறது. இதைத்தான் சொல்லுகிறது. நம்மை ராஜாக்களும் ஆசாரியருமாக ஆக்கிவிட்டார். ஆமேன். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, நாங்கள் இன்று 2 பேரை சபையில் ஒரு ஆசாரியத்துவ ஊழியத்துக்காக பிரித்தெடுத்தாலும் நீங்கள் அத்தனை பேரும் கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய விளையப்பட்ட வெத்தத்தினால் கழுவப்பட்டிருப்பீர்களானால் நீங்கள் ராஜாதி ராஜாக்களும் ஆசாரியர்களும்.
ஆமென்,
ஹல்லேலூயா. எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த ஊழியத்துக்காக நாங்கள் பிரித்தெடுத்து வைக்கிறோம். ஆனால் ஆயினும் நீங்கள் அத்தனை பேருமே கர்த்தருடைய பார்வையில் கர்த்தருடைய சமூகத்தில் ஆசாரியர்கள். ஆமென், கொஞ்சம் ஒன்னு பேர் ரெண்டு ஒன்பதா கொஞ்சம் வாசிப்பா.
நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து
கொள்ளப்பட்டதியாயும். ஆசாவியன் ராஜா எதற்காக உங்களை தேர்ந்தெடுத்தார்? வசந்த கொஞ்சம்
தேவனுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்
புண்ணியங்களை அறிவிப்பதற்காக கர்த்தருடைய மகத்துவங்களை மகிமைகளை வல்லமைகளை அவர் உங்களுக்கு செய்ததை நாங்கள் பாவிகளாக இருக்கும் பொழுது எங்களை தேடி வந்து அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் எங்களை கழுவி எங்களை நீதிமானாக மாற்றி எங்களை அவருடைய பிள்ளையாக மாற்றி எங்களை அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு மாற்றிய அவருடைய இரக்கத்தை மற்றவர்களுக்கு அறிவிப்பதற்காக எங்களை ராஜாக்களும் ஆசாரியருமாக மாற்றி இருக்கிறார்.
ஆமென்.
எத்தனை பேருக்கு உங்களுக்கு நிச்சயம் இருக்கிறது? எனக்கு அந்த வெச்சிப்பின் அனுபவம் இருக்கிறது. பயப்படாம கை வைத்து சொல்லுங்க, நல்ல கை வைத்து சொல்லுங்க, நல்ல கை வைத்துங்க. நான் வெச்சிக்கப்பட்டேன், அந்த வெச்சிப்பின் அனுபவம் எனக்கு இருக்கிறது. எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த அனுபவம் உனக்கு இருக்குமானால் நிச்சயமாக ஒன்று சொல்வேன், நீ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்து இங்கு நாற்காலியில் உட்கார்ந்து விட்டு போவதற்காக என் கருத்தை உன்னை வச்சிக்கவில்லை. எதற்கு வச்சிட்டு வைக்கிறார்? அவருடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்காக. ஆமென். ஹல்லேலூயா. நாங்கள் இன்று சபை ஒழுங்கின்படி வேதாகமத்தின் நியமத்தின்படி ரெண்டு பேரை பிரித்தெடுத்தாலும் நீங்கள் அத்தனை பேரும் ஆசாரியர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த ஊழியம் பாஸ்டர் செபஸ்டியனுடைய ஊழியம் அல்ல, இந்த ஊழியம் கர்த்தருடைய ஊழியம். ஆமென். ஹல்லேலூயா. எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, எனக்கு தெரியாது இந்த இடத்திற்கு வந்தவுடன் நான் பின்பு சிந்தித்தேன், உன்னுடைய கோபம் கர்த்தருடைய நியமத்தை கர்த்தர் செய்ய நினைத்ததை தடை செய்யாது. ஆமென். ஹல்லேலூயா. நானும் நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கோம் அவருடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்கு. சபையால் எல்லாருக்கும் ஒரு கடமை உண்டு கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு. ஆமென்.
ஆமென்.
செய்வீங்களா? செய்வீங்களா? எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, நான் ஒன்று சொல்றேன், 1983 ஆகஸ்ட் மாதம் 28 ஞாயிற்றுக்கிழமை வச்சிக்கப்பட்டேன். திங்கட்கிழமையே நீ பாஸ்டர் வேதாகமத்தை கையில தூக்கி கொண்டு ஊழியத்துக்கு அனுப்பினார். அன்று இதுவரைக்கும் கர்த்தருடைய ஊழியத்தை கர்த்தருடைய சுத்த கிருபை நான் செய்ய ஆரம்பம் எனக்கு தெரியாது என்ன ஊழியம் என்று. ஆனால் ஊழியக்காரர்களோடு கூட சபையில் இருக்கிற ஏனைய மூத்த ஊழியக்காரர்களோடு அவர்களோடு நானும் வேதாகமத்தை தூக்கி கொண்டு போவேன். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒன்றை சொல்லுகிறேன், என்னவென்றால் கர்த்தர் எனக்கு ஒரு எல்டர் ஒரு பாஸ்டர் என்ற போஸ்டர் இதை கொடுத்தால் தான் நான் ஊழியம் செய்வேன் என்றல்ல. நானும் நீங்களும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்காக அழைக்கப்பட்டவர்கள். ஆமென். ஹல்லேலூயா. உற்சாகமா சொல்லுவோம் ஹல்லேலூயா. எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, யோபு பக்தன் அவன் ஆசாரியனாக இல்லை, ஆனாலும் தன்னுடைய பிள்ளைகளுக்காக பாவநிவாரணை பலி செலுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமேன். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அடுத்தது இன்னொரு காவியத்தை பார்ப்போம். புதிய ஏற்பாட்டில் நான் இந்த முக்கியமாக இந்த ரெண்டு சகோதரர்களுக்காக பேசினாலும் நீங்கள் அத்தனை பேரும் ஆசாரியர்கள் என்று தான் நான் பேசுகிறேன். அதுக்காக தான் இந்த வசனங்கள் வெள்ளையும் கொடுத்தேன். புதிய ஏற்பாட்டில் எங்களை ரெண்டு விதமான அபிஷேகத்தை கொடுத்திருக்கார். என்னன்னு வாசிங்க பாமா. வெளிப்படுத்தினர் ஒன்று கொஞ்சம்
நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு
மகிமை. ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின. அப்படியா எங்களுக்கு என்ன டைட்டில் இருக்குது? ரெண்டு டைட்டில் இருக்குது, ஒன்னு ராஜா, ஒன்று ஆசாரியன், உண்டு ராஜா, உண்டு ஆசாரியன். ஆனா நாங்க என்ன தெரியுமா செய்வோம், ராஜாக்களை போல சபையில உன்னத ஸ்தானத்தையும் சௌகரியங்களையும் சுகபோகங்களையும் அனுபவிக்காயத்தம் ஆசாரியனை போல கர்த்தருக்காக பாடுகள் சுமக்காயத்தம் இல்லை. ஆமேன். துணிவில்லை உங்களுக்கு சொல்றதுக்கு ஆமேன். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆசாரியனாக பாடுகள் அனுபவிக்க ஆயத்தம் அல்ல. ஆசாரியன் யார்? தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை போன்ற பூமியில் வாழ்கின்ற ஒரு மத்தியஸ்தன். இயேசு கிறிஸ்து எங்களுக்கு பரம மத்தியஸ்தராக இருக்கிறார், பரம ஆசாரியராக இருக்கிறார். ஆனால் பூமியில் கண்கள் காண என்னையும் உங்களையும் கர்த்தர் ஒரு மத்தியஸ்தராக வைத்திருக்கிறார். ஆமேன். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, மத்தியஸ்தன் என்ன செய்வான் சொல்லுங்க. மத்தியஸ்தன் என்ன செய்வான்? இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? மந்தைகளுக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசி ஜெபித்தார். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, பரிந்து பேசி ஜெபித்தார். கர்த்தர் உனக்கு ஒரு குறையை வெளிப்படுத்தி இருந்தால் கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணீரோடு கூட பாவத்தோடு கூட அவன் மனம் திரும்பும் வண்ணமாக செவி. என் கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்டு கர்த்தருக்கு செய்வார். ஆமேன். ஹல்லேலூயா. ஜெபிக்குவோமா? ஒருவனுடைய தவறை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தி இருந்தால் ஜெபிக்குவோமா? என்ன செய்வோம்? அதையும் நான் அப்படியே வைத்து விடுகிறேன். இன்னொரு காவியத்தை சொல்கிறேன். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசாரியன் வேறு, ராஜா வேறு. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசாரியன் வேறு, ராஜா வேறு. ஆசாரியன் ராஜாவை ராஜாவாக ஆளுகை செய்ய வேண்டும். ஆசாரியன் ஜனங்களுக்காக கர்த்தரிடத்தில் பழி செலுத்தி பகிர்ந்து பேசுகிறவனாக இருக்க வேண்டும். ஆனால் கர்த்தருடைய காவியத்தை உசியா ராஜா ஆசாரியனுடைய காரியத்தை செய்ய முற்பட்டான். என்ன வந்தது? என்ன வந்தது சொல்லுங்க? என்ன வந்தது? குஷ்டம் வந்தது. குஷ்டம் வந்தது. என் கர்த்தர் சபைக்கு ஒரு மேய்ப்பனை வைத்திருந்தால், கர்த்தர் சபைக்கு ஒருவரை தலைமைத்துவத்தில் வைத்திருந்தால், சபையின் குறைகளை சபையின் காரியத்தை மேய்ப்பனுக்கு வெளிப்படுத்துவார். மேய்ப்பனுடைய மேய்ப்பத்துவ கோலை மந்தைகள் களத்தில் எடுக்க முடியாது. உசியா ராஜா சாமுவேலுடைய காவியத்தை தூபம் காட்ட போனான். என்ன ஏற்பட்டது? குஷ்டம் ஏற்பட்டது. சவுல் ராஜா சாமுவேலுடைய காவியத்தை செய்ய முற்பட்டான். கர்த்தர் அவனை ராஜாவாக இல்லாதபடி தள்ளி போட்டார். தள்ளி போட்டார். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, எனக்கு தெரியாது, ஏதோ ஒரு எச்சரிப்பாக உங்கள் மத்தியில் பேசிக்கொண்டிருக்கிறேன். ஏதோ ஒரு எச்சரிப்பாக உங்கள் மத்தியில் பேசிக்கொண்டிருக்கிறேன். உனக்குரியதை கர்த்தர் என்னை ராஜாவாகவும் ஆசாரியனாகவும் அபிஷேகித்து வைக்கிறார். ஆமென். ஆனால் ராஜா உலகத்திற்குரியது, ஆசாரியன் அவிக்குரியது. ஆசாரியன் அவிக்குரியது. எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, வெந்தயம் போட்டு குழப்பிக் கொள்ளாதீங்க. ரைட். இப்பொழுது ஒரு ஆசாரியனுக்கு இருக்க வேண்டிய ஒரு சில காரியங்களை உங்கள் மத்தியில் சுருக்கமாக நான் பேச விரும்புகிறேன். கொஞ்சம் நாங்கள் திருப்பிக் கொள்வோம். யாத்துவாகமத்தின் புத்தகம் 4:14.
அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் உண்டவராகி, லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா? அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன். அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான். உன்னை காணும் போது அவன் இருதயம் மகிழும்.
4:27-30.
கர்த்தர் ஆரோனை நோக்கி, நீ வனாந்தரத்தில் மோசேக்கு எதிர்கொண்டு போ என்றார். அவன் போய் தேவ பர்வதத்தில் அவனை சந்தித்து அவனை முத்தம் செய்தான்.
எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த 30 வாசிக்கும் பொழுது போய் அவனோடு கூட சேர்ந்து கொண்டான் என்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, என் கர்த்தர் மோசேயை இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்காக தெரிந்து கொண்டார். ஆனால் 4:14 மோசே மறுக்குவான். மோசே மறுத்ததின் நிமித்தமாக என் கர்த்தர் ஆரோனுக்கு, ஆரோனுடைய தம்பி அவன் வருகிறான் அவனை சேர்த்துக் கொள்ள என்று மோசேக்கு சொல்லிவிட்டு ஆரோனிடத்தில் சொல்கிறார், நீ போய் மோசேயை சந்தி, மோசேயோடு கூட இணைந்து கொள். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, மோசே மறுத்ததின் நிமித்தமாக ஆரோனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது. அதை நாங்கள் அப்படியே வைப்போம். ஆனால் இந்த ஆசாரியன் என்று சொல்லும் பொழுது எங்கள் எல்லோருக்கும் ஞாபகம் வருகிறது யாரை? ஆரோனை. யாரை? ஆரோனை போல நீங்கள் அழைக்கப்படாவிட்டால் இந்த கனமான ஊழியத்தை உங்களால் செய்ய முடியாது. எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த இடத்தில் மோசேயுடைய சகோதரனாகிய ஆரோனை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். மோசே 40 எகிப்தில் இருக்கும் பொழுது கொலை செய்து விட்டு அவன் ஓடிவிட்டான், ரைட்? இப்பொழுது 80 என் கர்த்தர் மோசேயை சந்தித்து இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு அவனை அனுப்புவேன் என்று சொல்கிறார். மோசே சொல்கிறான், நான் திக்குவாயன், பேசுவதற்கு வல்லமை இல்லாதவன் என்று சாக்கு போக்கு சொல்கிறான். அந்த நேரத்தில் என் கர்த்தர் ஆரோனை அனுப்புகிறார், நீ மோசேயோடு போய். 30:30
கர்த்தர் மோசேக்கு சொல்லிய சகல வார்த்தைகளையும் ஆரோன் சொல்லி ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக அந்த அடையாளங்களை செய்தான்.
கர்த்தர் கொஞ்சம் வாசிங்கிறதுல புழுக்க ஒன்ன விட்டுனீங்க, ஒரு பகுதியை விட்டுனீங்க, வாசிங்க.
கர்த்தர் மோசேக்கும் சொல்லிய சகல வார்த்தைகளையும் ஆரோன் சொல்லி,
ஆரோன் சொல்லியா? ஆரோனுக்கு சொல்லி இருக்கா? எப்படி இருக்கு பாஸ்டர்?
ஆரோன் சொல்லி ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக அந்த அடையாளங்களையும் செய்தான்.
எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, என் கர்த்தர் மோசேக்கு பேச முடியாது, வாயாக நீ போ என்று ஆரோனை அனுப்புகிறார். ஆரோன் போய் இஸ்ரவேல் மூப்பர்கள் மத்தியில் அதை சொல்லி அந்த அடையாளங்களை காண்பிப்பதை நாங்கள் வசனத்தில் காணக்கூடியதாக இருக்கிறது. இப்பொழுது நான் இதிலிருந்து ஆசாரியர்களாகிய உங்களுக்கும், விசேஷமாக வேண்டிய சகோதரர்களுக்கும் ஒரு அட்வைஸை, ஒரு அறிவுரையை நான் சொல்ல விரும்புகிறேன். என்னவென்றால், ஆரோனுக்கு 40 மோசே உயிரோடு இருக்குவானா என்று கூட தெரியாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லியதின் நிமித்தமாக வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆரோன் மோசேயோடு போய் இணைந்தான். முதலாவது நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், கர்த்தர் பேசுகின்ற வார்த்தைக்கு சூழ்நிலைகளை நீங்கள் ஆராய்ந்து பார்க்காமல் விசுவாசத்தோடு கூட வார்த்தைக்கு கீழ்படிய வேண்டும், வார்த்தைக்கு உங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்து இன்னொரு காவியத்தை சொல்கிறேன். அதுதான் இன்னைக்கு சபைகள் இருக்கிற ஒரே பிரச்சனை. சபைகள் இருக்கிற பிரச்சனை, நான் பெரியவனா அவர் பெரியவரா, நான் பெரியவனா மற்றவர் பெரியவரா? மோசேயை விட 4 மூத்தவன் ஆரோன், கிட்டத்தட்ட 3-4 மூத்தவன். ஆனால் கர்த்தர் ஆரோனுக்கு சொல்றார், நீ போய் தம்பியோட இணைந்து தம்பிக்கு வாயாக வேலை செய், அதாவது அசிஸ்டனாக நீ வேலை செய். ஆரோன் சொல்லல, பாஸ்டர் ஆண்டவே நான் எப்படி தம்பிக்கு அசிஸ்டனாக இருப்பது, நான் தம்பிக்கு எப்படி அசிஸ்டனாக இருப்பது? தம்பி என்னை விட வயசுல சின்னவன், அவனுடைய வேலைக்காரனாக நாணிக்கவா, அவனுடைய வேலைக்காரனாக நாணிக்கவா. இன்னைக்கு இந்த அட்டிடியூட் உங்கள் எல்லா மத்தியிலும் வருமானால் யார் குத்தினாலும் பரவாயில்லை, அலசி வந்தால் போதும். அந்த அட்டிடியூட் தான் சொல்கிறேன், யார் குத்தினாலும் பரவாயில்லை, அலசி வந்தால் போதும். பூனை களிமண்ணாலும் செய்திருந்தாலும் பரவாயில்லை, எலி பிடிச்சா போதும். உலகதான சொல்றது, எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவன் நான் அண்ணன், இவன் தம்பி, தம்பிக்கு கீழே என்னால் ஊழியம் செய்ய முடியாது என்று அவன் சொல்லவில்லை. நாங்க என்ன சொல்லுவோம், பாஸ்டர் அவரை விட சீனியவனா, 15 வருஷமா அந்த சபையில இருக்கேன், நீங்க அங்க இருந்து ஜெர்மன்ல இருந்து வரும்போது உங்களோட வந்தவன், இன்னைக்கு எனக்கு வச்ச பிளேஸ் இல்ல, ஏதோ நேற்று முந்தநாத்து வந்தவனுக்கு எல்லாம் இன்னைக்கு புல்பிட் கொடுக்குறீங்க, மைக்க கொடுக்குறீங்க. எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, எந்த சூழ்நிலையிலும் உன்னை தாழ்த்துவதற்கு நீ உன்னை ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆமென். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆரோனுடைய மனதில் இருந்தது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலை பெற்றால் போதும். ஆமென். அது மோசேயின் மூலமாக வந்தாலும் சரி, பார்வோன் மூலமாக வந்தாலும் சரி, தன் மூலமாக வந்தாலும் சரி, மிரியாம் மூலமாக வந்தாலும் சரி, அந்த மனப்பான்மை உங்களுக்கு வேண்டும். அழிந்து போகிற ஆத்துமாக்கள் கர்த்தருடைய சமூகத்தில், கர்த்தருடைய ஜீவ புத்தகத்தில் பேரெழுதப்பட வேண்டும், கர்த்தருடைய சமூகத்தில் தூணாக மாற்றப்பட வேண்டும். இதற்காக நான் என்னை தாழ்த்துவதற்கு, என்னை ஒப்பு கொடுப்பதற்கு, மண்ணோடு மண்ணாக என்னை தாழ்த்துவதற்கு நான் ஆயத்தம் என்ற ஒரு மனப்பக்குவம் உங்களுக்கு வேண்டும். ஆமென் சொல்லுவோம், கொஞ்சம் உற்சாகமா. ஆமென். நீங்க உற்சாகமா ஆமேன்னு சொல்லலாட்டி எனக்கு கஷ்டம், எனக்கு இதற்கு கெட்ட பழக்கம், அடிக்கடி ஹல்லேலூயா ஆமென் சொல்லுவேன். அதுக்கு நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணியே ஆகணும். ஆமென் ஹல்லேலூயா. நான் என்னத்துக்கு சொல்றேன்னு தெரியுமா யாருக்காவது? ஆமென் ஹல்லேலூயா என்னதுக்கு சொல்றேன் தெரியுமா? ஒன்னு, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த. ஆமென் ஹல்லேலூயா. இன்னொன்னு, சில நேரத்தில் நீங்க இங்க உட்கார்ந்து கொண்டு மோசேயோடும் ஆரோனோடும் டிஸ்கஸ் பண்ணுவீங்க. நீங்க டிஸ்கஸ் பண்றதுனா உங்களை திரும்ப இந்த ஆலயத்துக்கு கொண்டு வரதுக்கு ஒரு ஆலயலுயா ஆமென் என்று சொல்றேன். ஆமென். நீங்க இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டே மூணாம் வானத்துக்கு போயிட்டு மோசேயோடும் ஆரோனோடும் டிஸ்கஸ் பண்ணுவீங்க. சில நேரம் நான் பேசுவது சவியா, பாஸ்டர் சவியா எக்ஸ்பிளைன் பண்றாரா? ஆமென். அதுக்கு ஆமென் சொல்லாதீங்க. நீங்க ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும் வண்ணமாக, அவருடைய பரிசுத்த நாமம் உயர்த்தப்பட வேண்டும் என்பதற்காக. ஆமென் ஹல்லேலூயா. எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த மனப்பான்மை ஆரோனுக்கு, மோசே தன்னுடைய தம்பி, நாங்க என்ன சொல்லுவோம், என்னுடைய படிப்பு என்ன, என்னுடைய தகுதி என்ன, என்னுடைய அந்தஸ்து என்ன, என்னுடைய டிகிரி என்ன, என்னுடைய டெக்கோரம் என்ன, என்னுடைய டைட்டில் என்ன, நான் அவனுக்கு கீழே இருக்குதா? சீச்சி. எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, என் அதிகாரமும் ஆளுகையும் யாரால் கொடுக்கப்படுகிறது? கர்த்தரால் கொடுக்கப்படுகிறது. ஆமேன். நீ அனுபவசாலியாக இருக்கலாம், நீ வெளிப்பாடு உள்ளவனாக இருக்கலாம், தரிசனம் பெற்றவனாக இருக்கலாம், கர்த்தர் உன்னோடு பேசுவதாக கூட இருக்கலாம், கர்த்தர் உன்னோடு முகத்துக்கு முகத்துக்கு நேரடியாக பேசுகிறதாகவும் இருக்கலாம். ஆனால் எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய காவியம் முக்கியம். உன்னை தாழ்த்துவதற்கு பழகிக்கொள், கர்த்தருடைய சமூகத்தில் உன்னை தாழ்த்துவதற்கு பழகிக்கொள். ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் ஒன்று சொல்வேன், மருந்து கசப்பாதுனாலும் உட்கார்ந்து குடிச்சாதான் அது குணமடையும். ஆமேன் ஹல்லேலூயா. எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, மோசே தன்னை தாழ்த்தினான். மோசேக்கு முன்பதாக ஆரோன் தன்னை தாழ்த்தினான். தன்னுடைய வயதை குறித்து பேசவில்லை. அடுத்தது ஆரோனுக்கு ஒரு வழிபாடு இருந்தது. என் கருத்தர் மோசே மீது ஒரு பெரிய நோக்கத்தையும் திட்டத்தையும் வைத்திருக்கிறார். ஆமேன் ஹல்லேலூயா. கருத்தர் மோசேயின் மீது ஒரு திட்டத்தையும் நோக்கத்தையும் வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து மறுப்பு சொல்லாமல் அதற்கு ஒத்துழைத்து அவன் மோசேயோடு கூட இணைந்து கொண்டான். ஆமென் ஹல்லேலூயா. ரைட். அடுத்த இன்னொரு பாயிண்ட்ஸுக்கு போவோம். யாத்துவாகமத்தின் புத்தகம் 17வது அதிகாரம் 11வது 12வது வசனம்.
மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாயிற்று இருந்தது.
ஆமென். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த இடத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அமிலேக்கியரோடு கூட யுத்தம் செய்வார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அமிலேக்கியரோடு யுத்தம் செய்வார்கள். மோசேயுடைய கை உயர்ந்திருக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயம் கொண்டார்கள். மோசேயுடைய கை கீழே இறங்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் தோல்வியை சந்தித்தார்கள். வேத வியாக்கியானிகள் இதற்கு விளக்கம் கொடுக்கிறார்கள். என்னவென்றால், யாராவது ரெண்டு பாய்ஸ் வாங்க, யங் பாய்ஸ் பிளீஸ், யங்ஸ்டர்ஸ் ரெண்டு பேர், யாராவது ரெண்டு பேர் வாங்க. ஓகே, தேங்க்யூ. ஜோசப் நீங்க வாங்க. நாங்க இவரை வச்சுக்கொள்வோம் மோசேண்டு, ரைட், மோசேன்னு நாங்க வைத்துக் கொள்வோம். இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தம் செய்கிறார்கள். யுத்தம் செய்யும் பொழுது இவர் கையை உயர்த்தி கர்த்தருடைய சமூகத்தில் செபித்துக் கொண்டிருக்கிறார். கையை உயர்த்தி செபித்துக் கொண்டிருக்கிறார். இவர் உயர்த்தி செபிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயம் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இவருக்கு கை அசந்து போகும் பொழுது, கீழே போகும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் தோல்வியை சந்திக்கிறார்கள். இப்பொழுது என்ன நடைபெறுகிறது? மோசேக்கு ஒரு கல்லை கொண்டு மோசேயை உட்கார வைக்கிறாங்க. கொஞ்சம் உட்காந்து கையை தூக்க. இப்ப இந்த கையை தாங்கணுமாக இருந்தால் இவங்க ரெண்டு பேருக்கு நின்று கொண்டு தாங்க முடியாது. இவங்க எப்படி நீங்க முழங்கல்ல என்ன சொல்லுகிறேன் என்றால், தம்பிக்கு பொண்ணுக்கு ஆகோன் முழங்கால் படித்து நிற்குவான். தம்பிக்கு முன்னுக்கு அண்ணன் தன்னை தாழ்த்தி முழந்தால் படிச்சு தம்பி உட்கார்ந்திருக்கான், அண்ணன் முழங்கால் நிற்கிறான். இதுதான் ஊழியம், இதுதான் ஊழியம். வயதெல்லை முக்கியம் அல்ல, அனுபவம் முக்கியம் அல்ல. கர்த்தர் எதை நியமித்தாரோ அது உயர்வானாலும் சரி தாழ்வானாலும் சரி. அருமையான தேவனுடைய பிள்ளையே, பரிசுத்த பவுல் சொல்லுவான், எதுவும் என்னையும் கருத்தரையும் பிரிக்க முடியாது. உயர்வானாலும் தாழ்வானாலும், பசியானாலும் நிறைவானாலும். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, அதுதான் கருத்தருடைய ஊழியம். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, இதில் இன்னொரு காவியமும் இருக்குவது, அதுதான் இப்ப உங்களோட பேச போறேன். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, மோசேயுடைய கை ஏன் கீழே தான் இதாகி போச்சு? தூக்கி கொண்டு இருக்கும் பொழுது பலவீனத்தின் நிமித்தமாக கை போகிறது சாதாரணம். ஆனால் ஆரோன் போய் வெளியே சொல்லையில் பாஸ்டரோட வல்லமை குறைஞ்சி போச்சு. அதுதான் சபையில் உள்ள விசுவாசிகள் எல்லாம் ஓடுறாங்க. நாங்க தான் நாங்கள் தான் சபையை தாங்கிக் கொண்டு வைக்கிறோம். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆசாரியனுக்கு இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான குணாதிசயம், மற்றவர்களுடைய பலவீனத்தை தாங்குகிற மகனாக மகளாக இருக்க வேண்டுமே ஒழிய
மற்றவர்களுடைய பலவீனத்தை வெளியே கொண்டு வருபவர்கள் அல்ல. ஆமேன் சொல்லுமாமே. நீ கர்த்தருடைய ஊழியத்துக்கு வந்தாயா? கர்த்தருக்கு உன்னை அர்ப்பணித்தாயா? கர்த்தருடைய காரியத்தில் உனக்கு பங்கு உண்டா? மற்றவர்களுடைய பலவீனத்துக்காக பாதத்தோடு ஜெபி. மற்றவர்களுடைய பலவீனத்துக்காக கர்த்தருடைய சமூகத்தில் போராடி ஜெபி. பலவீனத்தை தாங்கு. சபையில் பலனுள்ள பாத்திரமும் உண்டு, பலவிதமான பாத்திரங்களும் உண்டு. அருமையான தௌண்டிய பிள்ளையே, சபையில் பலனுள்ள பாத்திரமும் உண்டு, பலவீனமான பாத்திரங்களும் உண்டு. பலவான் பலவீனனுடைய பலத்தை பலவீனத்தை தாங்க வேண்டும். ஆமென். பலவான் பலவீனனுடைய பலவீனத்தை தாங்க வேண்டும். அதுதான் ஆசாரியத்துவ ஊழியம். ஆமென். நான் இவங்கள மாத்திரம் நினைச்சு பேசல, எல்லாரும் ஆசாரியர்கள் என்று பேசுகிறேன். நீங்கள் எல்லோரும் ஆசாரியர்கள் என்று பேசுகிறேன். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவன் சொல்லையில எப்படி நான் தம்பிக்கு முன்னுக்கு போயிட்டு முழங்கால இருக்கிறது? அடுத்தது அவருடைய பலவீனத்தை நான் எப்படி தாங்கிக் கொள்வது? அவருடைய பலவீனத்தை நான் எப்படி சுமப்பது? எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டியானவர், உலகத்தில் உள்ள அத்தனை பேருடைய பாவங்களும் அவருடைய தோளில் சுமத்தப்பட்டது. எனது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சொல்லவில்லை நான் பாவம் செய்யவில்லை, ஏன் நான் மற்றவர்களுடைய பாவத்தை சுமக்க வேண்டும்? மற்றவர்களுடைய பலவீனத்தை சுமப்பவன் தான் ஆசாரியன். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, வெண்ட ஆடை கொண்டு வந்து அதனுடைய தலையில கையை வைத்து ஒன்றை வனாந்தரத்தில் போக்காடாக விட வேண்டும். மற்றவருடைய பாவங்களை சுமந்ததாக அந்த ஆடு போக்காடாக போக வேண்டும் என்று வேதாகமம் சொல்கிறது. மற்றவர்களுடைய பலவீனத்தை நீ தாங்குகிறாயா? மற்றவருடைய பலவீனத்தை வெளிப்படுத்திக் கொண்டு வைக்கிறாயா? மற்றவர்களுடைய பலவீனத்துக்காக கர்த்தருடைய சமூகத்தில் போராடி செபிக்குவாயா? மற்றவர்களுடைய பலவீனத்தை சுமப்பதற்காக உன்னை ஒடுக்குகிறாயா? மற்றவர்களுடைய பலவீனத்துக்காக முழந்தால் படித்து நீ வேதனை அனுபவிக்க ஆயத்தமா? மற்றவர்களை தூக்கி எடுப்பதற்காக, கர்த்தரோடு கூட சீர்பொருந்த பண்ணுவதற்காக நிக்க நீ ஆயத்தமா? அதுதான் ஆசாரியத்துவ ஊழியம். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, மற்றவர்களுடைய பலவீனங்களை சுமப்பது. பெண்டிகோஸ்டல் சபையில் ஒரு நல்ல டெக்டிவ் ஒரு வித்தம் இருக்கவங்களை தெரியுமா? நல்ல ஒரு காவியம் இருக்கு. இப்ப தாசனை பத்தி நான் ஜோசப் கிட்ட சொல்லணும். தாசன் எனக்கு ரெண்டு பேர பேர் சொல்லணும், மன்னிச்சுக்கோங்க. அங்க அவங்க கோல்டன் பேர் தெரியும். நான் இப்படி வச்சுக்கோமே, கோல்டனை பத்தி தாசனுக்கிட்ட சொல்லணும். சொல்ற தாசன் உங்களுக்கு தெரியுமா, கோல்டன் முந்தி ஊழியத்தில் இருந்த உற்சாகம் இல்ல, இப்ப ஏதோ ஏனோ தானோ என்று கடமைக்கு வந்துட்டு போகாது. அவருடைய வாழ்க்கையிலையும் கூட சில பிரச்சனைகள் இருக்கு, ஆனா வெளியே சொல்றாரு இல்ல. அதுக்காகத்தான் தாசன் நான் உங்ககிட்ட சொல்றேன். எனது அருமையான தேவனுடைய பேரான ஜோசப்பே, கோல்டன் பலவீனம் உனக்கு தெரிந்தா நீங்க ஆண்டவர் சமூகத்தில் முழந்தால் படிச்சு ஜெபிங்க. ஒழிய அதை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது தாசனுக்கு, தாசன் போய் இன்னொருவருக்கு சொல்லுவார், இவருக்கு ஒரு பலவீனம் இருக்குவது. தாசன் போய் அகிலனுக்கு சொல்லுவார், அகிலன் போய் நேசனுக்கு சொல்லுவார். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, மற்றவர்களுடைய பிழையினத்தை தாங்கி கர்த்தருடைய சமூகத்தில் செபிப்பது தான் கர்த்தருடைய ஊழியம். ஆமென். ஜெபிக்கதான் நோக்கம், ஜெபிக்குவது அல்ல நோக்கம். கோல்டனை பற்றி தாசனுக்கு சொல்லணும், கோல்டனை பற்றி தாசனுக்கு சொல்லணும். அதுக்கு என்னது, ஒரு ஆவிக்குரிய முலா பூசப்பட்ட ஒரு போலியான நாடகம், ஆவிக்குரிய முலாம் பூசப்பட்ட ஒரு போலியான நாடகம். நீங்க உபவாசம் பண்ணி ஜெபிப்பீங்க நான் உங்களுக்கு சொல்றேன். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அருமையான தேவன், எத்தனை பேரோட முகநாடி மாறுபடுது, எத்தனை பேர் மற்றவங்களோட காவியத்தை போயிட்டு நீங்க ஜெபிப்பீங்க, ஜெபிங்க இந்த போகுவையில மற்றவங்களோட பிழையினத்தை வெளியே கொண்டு வந்து கொண்டு வைக்கிறீங்க. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நோவாவுடைய நெகுவானத்தை காம் கண்டதின் நிமித்தமாக, நெகுவானத்தை தன்னுடைய சகோதரரிடத்தில் போய் சொல்லியது நிமித்தமாக காம் சபிக்கப்பட்டான். நோவாவுடைய பிழையினத்தை நெகுவானத்தை தன்னுடைய சகோதரர்களிடத்தில் போய் சொல்லியது நிமித்தமாக, சகோதரர்களோ நெகுவானத்தை பார்க்காமல் தன்னுடைய தகப்பனுடைய நெகுவானத்தை மூடினார்கள். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன் சக விசுவாசி, உன் சபையில் இருக்க மூப்பன், சில வேளையில் ஊழியன், ஏதோ ஒரு பிழையினம் அவனுக்கு இருக்கலாம். அந்த பிழையினத்துக்காக கர்த்தருடைய சமூகத்தில் அவனை தாங்கி செபி. ஆமேன், ஆமேன். நாங்க ஏன் சும்மா தேவையில்லாத வேலை? ஒரு பையன் பார்த்தா அவசியம் ஜெபக்குமா இப்படி சொன்னார். எங்களுக்கு ஒரு கடிதம் வந்துச்சு செவ்வாய்க்கிழமை, என்னுடைய குடும்பத்துக்காக, என்னுடைய குடும்பத்தில் மகளுடைய திருமணத்தில் ஒரு பிரச்சனை இருக்கு, இதுக்காக நீங்க உபவாசம் பண்ணி செபிங்க. இன்னொரு கடிதம் வந்துச்சா இன்னொரு ஆள்கிட்ட வந்து, பாஸ்டர் என்னுடைய மூத்த மகன் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போக இருக்கிறான், அது கிட்ட போய் போகும்பொழுதுலாம் மிஸ் ஆகி போகுது, இந்த புதன்கிழமை என் மகனுக்காக உபவாசம் பண்ணி செபிங்க. வியாழக்கிழமை இன்னொரு கடிதம் வந்துச்சாம், பாஸ்டர் என்னுடைய கேஸ் எக்ஸெப்ட் பண்ணாம இருக்காங்க, அதுக்காக நீங்க உபவாசம் பண்ணி செவீங்க. அவர் சொன்னார், திங்கக்கிழமையில இருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நாங்க உபவாசம் பண்ணி செவிப்போம், நீங்க எல்லாம் வீட்டில் வந்து நல்லா சாப்பிட்டு படுங்க, உங்களோட கேஸுக்காக, உங்களோட பிள்ளைக்காக, உங்களோட மகன் வேலைக்காக, உங்களோட பிள்ளையுடைய திருமணத்துக்காக ஊழியக்காரன் கண்ணீரோட உபவாசம் பண்ணி செவிக்கணும், நாங்க வீட்டில் நல்லா சாப்பிட்டு நாங்க நல்லா படுப்போம். ஆமே, அதுக்கும் ஆமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி செய்வங்க இருக்கிறபடியால் உண்மையை உண்மையாக ஏற்றுக்கொள்ளுகிற உத்தம விசுவாசிகளின் நிமித்தமாக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமே. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்களை வாழைப்பழத்தில் ஊசி ஏத்தி கொண்டு இருக்க, உங்களை உட்காக வச்சு வாழைப்பழத்துல ஊசியத்தனமாக ஏற்றுவேன், புகுஞ்சு கொண்டா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். எத்தனை பேருக்கு புகுஞ்சு? நீங்க டியூப் லைட் இல்ல தானே, நீங்க டியூப் லைட்டா? டியூப் லைட் போட்ட உடனே பத்தாது, அது ஸ்டார்டருக்கு போய் ஸ்டார்டர்ல இருந்தா பல்புக்கு போகணும். ஆமேன். ரைட், இப்ப ஆமேன் சொல்ல பயம் உங்களுக்கு, ரைட். கொஞ்சம் உங்களை ரிலாக்ஸ் பண்றதுக்காக சொன்னேன். அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆசாவியன் பிழையினத்தை மற்றவர்களுடைய பிழையினத்தை வெளியே கொண்டு வருபவன் அல்ல, பிழையினத்தை தன்னுடைய தோளில் சுமந்து அவர்களுக்காக கர்த்தருடைய சமூகத்தில் போராடி உபவாசித்து செவிக்கவனாக இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்தது லேவியாகமம் 10வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரை.
பின்பு ஆரோனின் குமாரராய நாதாவும் அபியூவும் தண்டன் தூபகலசத்தை எடுத்து அவைகளில் அக்னியையும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்னியை அவர்களுடைய சன்னிதியில் கொண்டு வந்தார்கள்.
கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்னியை
அவருடைய சன்னிதியில் கொண்டு
சன்னிதியில் கொண்டு வந்தார்கள்.
அப்பொழுது அக்னி கர்த்தருடைய சன்னிதியில் இருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது.
நீ பாடுங்க, ஆரோனுடைய மகனாகிய ரெண்டு பிள்ளைகள் பேர சொல்லுங்க,
நாதாபும் அபியும்.
நாதாபும் அபியும் அந்நிய அக்கினியை கர்த்தருடைய சமூகத்திற்கு கொண்டு வந்ததின் நிமித்தமாக என் கர்த்தர் ஆகாபையும் அபியுவையும் நாதாபையும் அபியுவையும் என்ன செய்வார்? அக்கினியினால் பட்சிக்குவார். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த வேளையிலும் இந்த நியாய தீர்ப்பு கர்த்தரால் ஏற்பட்டது என்று உணர்ந்து முழுமுழுக்காமல் அமைதியாக இருந்தான் ஆரோன். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன் குடும்பத்தில் உன் பிள்ளையாக இருக்கலாம், உன் மனைவியாக இருக்கலாம், உன் கணவனாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் தவறு செய்தால் கர்த்தர் தண்டிக்கும் பொழுது கர்த்தருடைய நியாய தீர்ப்பை முழுமுழுக்காமல் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உங்களுக்கு இருக்க வேண்டும். ஆமென். நீங்கள் எல்லாரும் ஆசாரியை வந்து பேசுகிறேன், எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, தன்னுடைய மகன் உங்களுடைய பிள்ளை, உங்களுடைய மகனாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம், உங்கள் கணவனாக இருக்கலாம், உங்கள் சகோதரன் சகோதரியாக இருக்கலாம், தேவனுடைய நியமத்துக்கு தேவனுடைய கற்பனைக்கும் கட்டளைக்கும் மாறாக கிரியை செய்வாரானால் அது பாவமே ஒழிய அந்த பாவத்தை பூச முற்படாதீர்கள். அந்த பாவத்தை பூச முற்படாதீர்கள். கர்த்தர் நியாய தீர்ப்பு கொடுத்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். உச்சாம சொல்லுமா? ஆமென். கர்த்தர் நியாய தீர்ப்பு கொடுத்தாலும் ஆரோன் தன்னுடைய ரெண்டு பிள்ளைகள் பட்சிக்கப்பட்டது, தங்களுடைய ரெண்டு பிள்ளைகள் அக்கினியினால் பட்சிக்கப்பட்டது. காரணம், அந்நிய அக்கினியை கர்த்தருடைய சமூகத்திற்கு கொண்டு வந்தார்கள். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்நிய நுகத்தில் அவவிசுவாசியோடு பிணையக்கூடாது என்று வேதம் சொல்லியிருக்கிறது. ஏதோ பாஸ்டர் என்னுடைய மகன் தெரியாதனமா அந்த பிள்ளையை லவ் பண்ணிட்டான், அதுக்காக அவனை மன்னிச்சு சபையில கட்டி வைங்க. தெரியாதனமா இந்த புள்ள அந்த அவனை நேசி லவ் பண்ணிட்டா, அதுக்காக அன்னி அக்கிரியானாலும் பரவாயில்ல, கர்த்தருடைய சமூகத்தில் முக்கிய எடுத்தா போதும். ஞானஸ்தானம். அந்த அருமையான தேவனுடைய பிள்ளையே, அன்னிய அக்கினி கர்த்தருடைய சபைக்குள் வரக்கூடாது. ஆசாரியர்கள் அதற்கு காவலனாக இருக்க வேண்டும். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, அன்னி அக்கினி உலகம் சபைக்குள் வரக்கூடாது. சபை உலகத்திற்குள் போகலாம், சபை உலகத்துக்குள் போய் ஜனங்களை கர்த்தருக்காக ஆதாயப்படுத்த வேண்டும். ஆனால் ஆமேன் சொல்லும். ஆமேன். சபை உலகத்துக்குள் சென்று உலகத்தில் இருக்கிறவர்களை சபைக்கு ஆதாயப்படுத்த வேண்டும், கர்த்தருக்காக ஆதாயப்படுத்த வேண்டும். அந்நிய அக்கினி சபைக்குள் வரக்கூடாது. எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்நிய அக்கினி, அந்நிய கலாச்சார மோகம், அந்நிய காரியங்கள். நீங்க சொல்லலாம், பாஸ்டர் நீங்க ஸ்ரீலங்கால இருக்கீங்க, ஸ்ரீலங்கால என்ன பாஸ்டர் தெரியும், அது இன்னும் பின்தங்கின நாடு, அங்க எப்படி எங்களை கலாச்சாரத்தின் படி நாங்க வாழலாம். இங்க நாங்க யூரோப்ல இருக்கோம் பாஸ்டர், ஜெர்மன்ல இருக்கோம் பாஸ்டர். ஆகையால் ஜெர்மன் கலாச்சாரத்துக்கு கிறிஸ்தவம் ஒத்து வராது. நீ எந்த ஊர்ல இருந்தாலும் கிறிஸ்து கிறிஸ்து தான். ஆமென். கிறிஸ்து உனக்கு கொடுத்திருக்க கற்பனைகளும் கட்டளைகளும் ஒன்றுதான். நீ லிபியாவில் இருக்கலாம், லெபனான்ல இருக்கலாம், பாரிஸ்ல இருக்கலாம், ஜெர்மன்ல இருக்கலாம், அமெரிக்காவில் இருக்கலாம், ஆனால் இந்த வேதாகமம் மாறாது. ஆமேன். இந்த வேதாகமம் ஒன்று. நாங்கள் ஆராதிக்கிற கிறிஸ்து ஒன்று, எங்களுடைய தேவன் ஒருவர், எங்களுடைய கர்த்தர் ஒருவர். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்நிய அக்கினியை சபைக்குள் கொண்டவாதே, கர்த்தருடைய சமூகத்துக்குள் கொண்டவாதே. உன் பிள்ளையாக இருக்கலாம், பிள்ளைக்காக வக்காலத்து வாங்காதே. பிள்ளை செய்தது தவறென்றால் தவறு என்று சொல்லி அவனை திருத்த முயற்சியை ஒழிய பிள்ளையுடைய தவறை மூட முயற்சிக்காதே. இவங்க ரெண்டு பேத்துக்கு மாத்திரமில்லை, எல்லாத்துக்கும். ஆமென். அந்த அருமையான தேவனுடைய பிள்ளையே, நான் திரும்ப சொல்கிறேன், இவங்க ரெண்டு பேருக்கு மாத்திரம் அல்ல, எல்லாருக்கும். ஆமென். ஆகையால் அந்நிய அக்கினி கர்த்தருடைய சமூகத்துக்குள் வராதபடி காத்துக்கொள்ள வேண்டியது. அப்படி வந்தாலும் கர்த்தர் கிரியை செய்யும் பொழுது உன் குடும்பமாக இருக்கலாம், உன் சொந்த ரத்தமாக இருக்கலாம், உன் பிள்ளையாக இருக்கலாம், உன் மனைவியாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்கு எதுவாக முகமும் இருக்காது. ஆமே. அடுத்ததுக்கு போவோம். என்னாகவும் 16:11
இதற்காக நீயும் உன் கூட்டத்தார் அனைவரும் கர்த்தருக்கு விரோதமாகவே கூட்டம் கூடினீர்கள், ஆரோனுக்கு விரோதமாக நீங்கள் முறுமுறுக்கு அவன் எம்மாத்திரம் என்றான்.
எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆரோனுக்கு எதிராக முகமுகத்தார்கள். ரைட். இப்பொழுது 32:34 வாசிங்க. 16:16
பூமிதன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராவுக்குரிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருட்களையும் விழுங்கி போட்டது.
கவித்தல் ஆரோனின் நிமித்தமாக கோராகுடைய குடும்பத்தாரையும் அந்த ஜனத்தாரையும் பூமி பிளந்து
விழுங்கி போட்டது.
நியாய தீர்ப்பை கவித்தல் அனுமதித்தார். ரைட். இது எப்படியே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 47:48
மோசே சொன்னபடி ஆரோன் அதை எடுத்துக்கொண்டு சபையின் நடுவில் ஓடினான். ஜனங்களுக்குள்ளே வாதை தொடங்கி இருந்தது. அவன் தூவ வர்க்கம் போட்டு ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்து செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்றான். அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது.
எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, 11 வசனம் சொல்கிறது, மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக பேசிய கூட்டத்தால் கோராகுடைய கூட்டத்தால் 32:34 சொல்கிறது, கர்த்தர் அவர்களுக்கு நியாய தீர்ப்பை அனுமதித்தார். பின்பு மற்றவர்களுக்கும் வாதை ஏற்பட்ட வேளையில் மோசே சொல்கிறான், நீ போய் தூப பீடத்தை எடுத்துட்டு வந்து தூபம் காட்டு, வாதை நிறுத்தப்பட வேண்டும், வாதை நிறுத்தப்பட வேண்டும். நான் இதிலிருந்து உங்களோடு கூட என்னத்தை பேச விரும்புகிறேன் என்றால், உனக்கு எதிராக பேசியவர்கள் உன்னுடைய எதிரி, உன்னிடத்தில் நன்மை பெற்று உன்னை தூட்டியவர்கள், உன்னிடத்திலிருந்து ஆசீர்வாதம் பெற்று உன்னை சபித்தவர்கள், உனக்கு எதுவாக உன்னுடைய பெயருக்கு எதுவாக பேசியவர்கள், அவர்களுக்கு தீங்கு ஏற்படும் பொழுதும் அவர்களுக்காகவும் திறப்பின் வாசலில் நின்று நீ ஜெபிக்கிற மகனாக மாற வேண்டும். ஆமென். உனக்கு சபையில் எதுவி என்று யாரும் இருக்கக்கூடாது. எதுவி இருந்தாலும் நீ அவர்களுக்காக செடிக்கிற மகனாக மகளாக நீ மாற வேண்டும்.
ஆமென்.
எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆரோனுக்கு எதிராக நியாய தீர்ப்பு, ஆரோனுக்கு பேசியது நிமித்தமாக கோலாகுக்கு எதிராக நியாய தீர்ப்பு. மோசே சொல்கிறார், மற்றவர்களும் சாகாத படிக்கு, மற்றவர்களும் சாகாத படிக்கு நீ போய் பாவ நிவர்த்தி செய். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, நாங்க தான் என்ன சொல்லுவோம், நாங்க என்ன சொல்லுவோம், நான் அவர்களுக்காக ஜெபிக்க இல்ல பாஸ்டர், கவித்தர் என்னுடைய உண்மையை கண்டு என்னுடைய உத்தமத்தை கண்டு என்னுடைய பரிசுத்தத்தை கண்டு எனக்கு எதுவாக பேசியவர்களுக்கு கவித்தர் நியாயம் தீர்த்தார். அது கர்த்தருடைய காவியம், எனக்கு அதுக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லை. என்னுடைய நிலைமையை கண்டு என்னுடைய உத்தமத்தை கண்டு என்னுடைய பரிசுத்தத்தை கண்டு கவித்தர் எனக்கு எதுவாக பேசியவர்களுக்காக நியாயம் தீர்த்தார். பழி வாங்குவது கர்த்தருடையது. ஆகையால் நான் ஜெபிக்க இல்லை. எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, இல்லை எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன் எதுவியாக இருந்தாலும் ஒரு அழிவு ஏற்பட்டால் அவர்களுக்காக நீ பாதத்தோடு செவி, அவர்களுக்காக பாதத்தோடு செவி, அவர்களுக்காக பாதத்தோடு செவி. எனக்கு செய்ததுக்கு கர்த்தர் தண்டனை கொடுத்தார் என்று சொல்லாதே. எனக்காக கர்த்தர் நியாயம் விசாரித்தார் என்று சொல்லாதே. எனக்காக கர்த்தர் யுத்தம் செய்தார் என்று சொல்லாதே. எனக்காக கர்த்தர் போராடினார் என்று சொல்லாதே. எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, எனக்காக கர்த்தர் யாவற்றையும் செய்து முடிப்பார். ஆமே. அது எனக்காக யாவற்றையும் கர்த்தர் செய்து முடிப்பார். ஆமே. ஆனால் எனக்காக கர்த்தர் நியாய தீர்ப்பு அனுமதிக்கும் பொழுது கர்த்தரிடத்தில் கெஞ்சுவோம், கர்த்தரிடத்தில் கெஞ்சுவோம். மோசே கெஞ்சினான், இந்த ஜனங்களை அழிக்காதேயும், இவர்களை அழிப்பியவானால் என்னுடைய பேரை ஜீவ புத்தகத்தில் இருந்து எடுத்து போடும். தகுமையான தேவனுடைய பிள்ளையே, இது சாதாரண காரியம் அல்ல. ஒரு ஆசாரியன் என்று சொல்லும் பொழுது, ஒரு ஆசாரியன் என்று சொல்லும் பொழுது, தகுமையான தேவனுடைய பிள்ளையே, எச்சரிக்கை எச்சரிக்கை. எதுவிக்கும் பவிந்து பேசுகிறவனாக, பாவிகளுக்காகவும் என் கருத்தை தன்னுடைய ஜீவனை பலியாக ஒப்பு கொடுத்தார். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவரை தூசித்தவர்கள், அவரை எதிர்த்தவர்கள், அவரிடத்தில் நன்மை பெற்று அவரை தூசித்தவர்கள், அவர்களுக்காகவும் பிதாவையே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள். இவர்களை மன்னியும் என்றால் பாவ நிவாரத்தி ஆண்டவே, இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களுக்கு மன்னியும் என்று நீ என்னைக்காவது செவித்து வைக்குவாயா? இல்லாவிட்டால் ஆண்டவே, நான் ஒரு வாயில்லாத பூச்சி, எனக்கு இவ்வளவு கொடுமைப்படுத்துவாங்களே, எனக்கு இவ்வளவு டார்ச்சர் கொடுக்குவாங்களே, நீ இவர்களை சந்திக்க மாட்டீரா, இவருக்கு நியாயம் செய்ய மாட்டீரா என்று ஜெபிக்கிறாயா? எப்படி ஜெபிக்குவாய்? ஆமென் சொல்லுங்க. எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, எப்படி ஜெபிக்குவாய்? ஏன் எல்லாம் மூஞ்செல்லாம் இவ்வளவு சீரியஸாக வச்சுக்கொண்டு இருக்கீங்க? ரொம்ப டென்ஷனா இருக்க மாதிரி வேணுங்குது எனக்கு. எத்தனை பேருக்கு டென்ஷன்? கையெழுத்தி காணுங்க சும்மா, பரவாயில்ல. எத்தனைக்கு டென்ஷனா இருக்குதா காட்டுங்க. இல்லையா, எல்லாம் நல்லா தான் இருக்கீங்களா? எத்தனை பேருக்கு டென்ஷன்? கவலைப்படாதீங்க, பென்ஷன் ஆகும் வரைக்கும் டென்ஷன் இருக்கத்தான் செய்யும். பென்ஷன் ஆகும் வரைக்கும் டென்ஷன் இருக்கும். ஆனா வேதத்தோடு, சத்தியத்தோடு, வேதத்தின் வெளிச்சத்தோடு, வேதத்தில் இருக்க வார்த்தையின் ஆழத்தோடு, பரிசுத்தத்தோடு கூட ஓடுவது தான் ஒரு ஆசாரியனுடைய முக்கியத்துவம். ஆமென். இவர்கள் மாத்திரம் ஆசாரியர்கள் அல்ல, நீங்கள் எல்லோரும் ஆசாரியர்கள். நான் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டு போகுவேன். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, என் கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு, நான் நினைக்கிறேன் பாஸ்டர் ஜான் ஒரு கதை சொல்லியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஒரு நாள் ஒரு பாஸ்டர் போனாதான் மாலுக்கு, சொல்லியிருக்காரு பாஸ்டர் மாலுக்கு போனாதான். மாலுக்கு போன இடத்துல பார்க்கும் பொழுது ஒரு கிரவுட், ஒரு கூட்டம் கூடி நிக்கிதான். கூடி நிக்கும் பொழுது இவர் கொஞ்சம் தலையை போயிட்டு எச்சி பார்த்தாதான், தம்பி யாராவது உதவுவாங்க, யாராவது பிளீஸ் நீங்க வாங்க. ரைட், வெரி குட். ஒரு கூட்டம் நிக்கிதா, கூட்டம் நிக்கும் பொழுது, கூட்டம் நிக்கிதா, கூட்டம் நிக்கும் பொழுது இவர் சொன்னார். இவர் என்னன்னு கேட்டாவா, இவருக்கு டிப்ரெஷன், இவர் சிரிக்கவும் மாட்டார், பேசவும் மாட்டார், இப்படியே வருஷ கணக்கா இருக்கிறார். டாக்டர் அட்வைஸ் பண்ணியிருக்கார், இவர் வாய்விட்டு சிரித்தால் இவருடைய நோய் போய்விடும், இல்லாவிட்டால் இவர் வாய்விட்டு அழுதால் இவருடைய நோய் போய்விடும். இது டாக்டர் கொடுத்த அட்வைஸ். இப்ப இவர அளவைக்குவங்களுக்கு 100 years கிஃப்ட். எல்லாரும் ட்ரை பண்றாங்களா, எல்லாரும் வந்து ட்ரை பண்ணி இவர அளவைக்க முடியாம போயிட்டு. அப்ப பாஸ்டர் கிட்ட எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறீங்களா? இவர் சொன்னா ஓகே. அப்ப பாஸ்டர் என்ன செஞ்சாராம், இவரோட காதுல ஏதோ ஏதோ சொன்னாராம், ஏதோ சொன்ன சொன்ன மாத்திரத்தில் இவர் அளவெளிக்கிட்டாராம். இவருக்கு பாஸ்டருக்கு சந்தோஷம், 100 euro வாங்கிட்டு அவர் வீட்டுக்கு வைஃபுக்கு சாமான்லாம் வாங்கிட்டு போயிட்டார். அடுத்த நாள் வரும் பொழுது திரும்ப அந்த இடத்துல கவுண்ட் நிக்கிதான். இவர் தொடர்ந்து அழுது கொண்டே இருக்கார். இப்ப அடுத்தது என்னன்னு கேட்டால், இவருடைய அழுகையை நிப்பாட்டி வீட்டுக்கு அனுப்பினால் 100 euro, இவருடைய அழுகையை நிப்பாட்டி வீட்டுக்கு அனுப்பினால் அன்பு அடி இவருக்கு ஏதாவது நான் ட்ரை பண்ணவா ஓகே. இவர் போயிட்டு திரும்ப சொன்னாராம், இவர் எடுத்தாக ஓட்டம். அப்ப வீட்டில் உள்ளவங்களாம் வந்து கேட்டாங்களா, நாங்க எவ்வளவோ ட்ரை பண்ணோம், இவன் அள வைக்கவும் முடியல, அழுதத நிப்பாட்டவும் முடியல, நீங்க என்ன செஞ்சீங்க சொன்னாங்க. நான் ஒரு சபையில பாஸ்டர் சொன்னாங்க, நல்லது இந்த விசுவாசிகள் எல்லாம் சேர்ந்து எனக்கு கொடுக்க டாச்சவை நான் வந்து சொன்னேன், அவன் அழ தொடங்கிட்டான். விசுவாசிகள் எல்லாம் சேர்ந்து என்ன படுத்து பாட சொன்னேன், இவன் அழ தொடங்கிட்டான். அப்ப அவங்க கேட்டான், ரைட், அழ தொடங்கிட்டான், இப்ப அடுத்து இவன் எப்படி போ வச்சுங்க அழுகிய நிப்பாட்டி. அதான் அது ரொம்ப சிம்பிள், சவி சிம்பிள் சொல்லுங்க, இல்லாத சிம்பிள் நான் சொல்ல விரும்பலண்ணா, இல்ல நீங்க சொல்லுங்க. ஒன்னும் சொல்லல, நான் கிட்ட போயிட்டு சொன்னேன், எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் தேவை, நீ எனக்கு அசிஸ்டன் ஆவியாது, அழுகிய நிப்பாட்டிட்டு எடுத்தாக மாட்டோம். எனது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சிரிச்சிக்கலாம் நல்லா, ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் சிரிச்சீங்க, சந்தோஷமா சிரிச்சவங்க சொல்லுங்க, கைய வைத்து காடு, நல்லா நல்லா ஜோக் இல்ல, கொஞ்சம் அப்ரிசியேட் பண்ண விரும்புவேன், உற்சாகப்படுத்த விரும்புவேன், என்கரேஜ் பண்ண விரும்புவேன். எத்தனை பேர் சிரிச்சீங்க, நல்லா கைய வச்சு சொல்லுங்க, ஆமென், ஹல்லேலூயா. சிரிச்ச உங்களை பார்த்து கேக்குவேன், நீங்க கொடுத்த டார்ச்ச வால எத்தனை விசுவாசி இந்த சபையை விட்டு ஓடிச்சு, எத்தனை ஊழியக்காரன் ஓடுனா, நீங்க கொடுத்த டாச்சவனால தொந்தரவுனால அந்த கிறிஸ்துவும் ஆனா சபையும் ஆனா என்ன உட்டா போதுன்னு ஓடுனவ எத்தனை பேர் ஓடினாங்களா, ஆமேன். வாய தொடர்ந்து சிஸ்டம் மூடிட்டா, டக்கு ஆமேன் சொல்ல தொடங்க மூடிட்டா, ரைட். கருத்த கிறிஸ்தவத்துவம் அடுத்ததுக்கு போவோம். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, மற்றவர்களுடைய பலவீனத்தை தாங்குகிறது, மற்றவர்களுடைய பலவீனத்தை தாங்குகிறது, எதிரிக்காக இருந்தாலும் அவர்களுக்காக பாவத்தோடு செவிப்பது, இதுதான் ஆசாவியன். இன்னும் ஒரு காரியத்தை சொல்லிட்டு நான் முடிக்க போக விரும்புகிறேன், அதுக்கு பிறகு நாங்கள் செவிப்போம். இன்றைய பெந்தெகோஸ்தே தினம் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வோம். எத்தனை பேருக்கு ஆவியானவருடைய அபிஷேகம் தேவை, நல்லா கைவத்தி காருங்க பாபு, ரைட், கீழே போடுங்க. எதுக்கு அபிஷேகம், மற்றவங்கட முன்னுக்கு அந்நிய பாசம் பேசுவதுக்கா, மற்றவங்க முன்னுக்கு அந்நிய பாசம் நான் பெரிய வேண்டிய காட்டுறதுக்கு, ஏதோ சம்திங் ஸ்பெஷல் எனக்கு தேவைக்கு வேண்டிய காட்டுறதுக்கா, மேல் வீட்டவையில் காத்திருந்தார்கள், பரிசுத்தாவியானுடைய அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டான். பேதுரு தைரியமாக போய் கிறிஸ்துவை குறித்து சாட்சி சொன்னான், ஆமேன், ஒரு காவியத்தை காண்பிக்க விரும்புகிறேன். யோசுவாவுடைய புத்தகம் மூன்றாவது அதிகாரம் நாலாவது பதிமூணாவது வசனம் பார்ப்போம், பதிமூன்று
கீலியாத்தின் மற்ற பங்கையும் ஓசின் ராஜா.
யோசுவாவுடைய புத்தகம் மூன்றாவது அதிகாரம் சம்பவிப்பது என்னவென்றால், வாசிங்க, அதுதான் வசனம், 272வது பக்கம்.
யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை
13வது வசனம், ரைட், அடுத்து வாசிங்க, அப்படியே வாசிங்க, பை
Thank you.
எனது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் இப்பொழுது கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும், யோர்தானை கடந்தாக வேண்டும். மோசே மவித்ததற்கு பின்பு இஸ்ரவேல் ஜனங்களை யோசுவா வழி நடத்துகிறான். வழி நடத்தும் பொழுது அவனுக்கு சொல்லப்பட்டது, ஆசாரியர்களுக்கு உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு நீங்கள் யோர்தான் நதியண்டையில் வந்து உங்களுடைய கால்களை நீங்கள் வைக்க வேண்டும். அப்பொழுது யோர்தான் தண்ணீர் வெண்டாக பிளக்கும், ஜனங்கள் நடந்து போவார்கள். ரைட், இதுதான் சம்பவம். யோர்தான் நதி 10 அடி உயரம், அதாவது 10 அடி உயரத்துக்கு பாயக்கூடியது, 100 அடி அகலம் கொண்டது. ஆனால் யோர்தான் வெள்ளமோ பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்த வண்ணமாக அவர்கள் யோர்தான் நதியில் இறங்கினால்தான் தண்ணீர்ல கால்படும். யோசுவா ஒரு வித்தியாசமான காவியத்தை சொல்கிறான். இதுவரை மோசே என்ன செய்தான்? தன்னுடைய கோலை நீட்டினான், செங்கடல் வெண்டாக பிளந்தது. கோலின் மூலமாக அற்புதங்கள் அடையாளங்கள் செய்தான். ஆனால் யோசுவாவை சொல்கிறான், நீங்கள் கிரியை செய்ய வேண்டும், நீங்கள் கிரியை செய்ய வேண்டும். ஆனால் இந்த ஆசாரியர்கள் யோசுவாவிடத்தில் கேள்வி கேட்கவில்லை. ஏன் மோசே இப்படி செய்தானே, நாங்கள் ஏன் இப்படி செய்ய வேண்டும்? அடுத்தது விசுவாசத்தோடு கூட 10 அடி உயரத்துக்கு பறக்கிற யோர்தான் நதியில், 100 அடி அகலமுள்ள யோர்தான் நதியில் உடன்படிக்கை பெட்டியை சுமந்த வண்ணமாக கால்களை, அதாவது யோர்தான் நதிக்குள் இறங்க வேண்டும். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, கேள்வி கேட்காத விசுவாச கீழ்ப்படிதலை காண்கிறோம். யோசுவா சொல்லுகிறான், ஆசாரியர்கள் செய்வார்கள். கர்த்தர் யோசுவாவுக்கு சொன்னால் யோசுவா ஆசாரியனுக்கு சொல்லுகிறான், ஆசாரியர்கள் செய்வார்கள். கர்த்தர் பாஸ்டருக்கு சொல்லி பாஸ்டரின் மூலமாக ஒரு கட்டளை வரும் பொழுது அது இயற்கைக்கு மாறாக இருக்கலாம், சில நேரத்தில் உங்களுக்கு பைத்தியமாக தோன்றலாம். ஆனால் கர்த்தர் தெளிவாக சொல்லியிருந்தால் சொல்லியதை செய்து முடிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் விசுவாசத்தோடு கூட ஆசாரியர்கள் கீழ்படிந்தார்கள், தன்னுடைய உயிரை பொருட்படுத்தவில்லை. நான் நேற்று கேள்விப்பட்டேன், ஒரு கூட்ட ஜனம் 2000 டாய்ஸ் பாசையில் அடித்த ட்ரக்ஸையும் 250 தமிழ் ட்ரக்ஸையும் விநியோகித்தார்கள் என்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள், அதாவது இந்த ஜனங்கள் என்ன சொல்லுவார்கள், எங்களுக்கு அடிப்பாங்களா ஏசுவாங்களா என்று அவர்கள் யோசிக்கவில்லை, கர்த்தருக்காக செய்தார்கள். ஆமென். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, சில வேளையில் நீங்கள் நினைக்கலாம் இப்படி செய்தால் இது சாத்தியமாகுமா, ஆனால் என் கர்த்தர் சொன்னால் கேள்வி கேட்காத கீழ்ப்படிதலோடு கூட கர்த்தர் தன்னுடைய பிரதிநிதியாக பாஸ்டரை வைத்து வைக்கிறார். கேள்வி கேட்காத கீழ்ப்படிதலோடு கூட, கீழ்ப்படிந்து விசுவாசத்தோடு கூட செயல்படுங்கள். அந்த 2000 டாய்ஸ் ட்ரக்ஸில் கர்த்தர் 2 பேரை கொடுத்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஒரு ஆளை கொடுத்தாலும் ஸ்தோத்திரம். அந்த அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த அருமையான தேவனுடைய பிள்ளையே, விசுவாசத்தோடு கூட கர்த்தர் சொல்லியதை செய். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்தது 10 அடி உயரம், 100 அடி அகலம், சவுதான் வகை யோர்தானில் இருந்து 29 கிலோமீட்டர். எத்தனை கிலோமீட்டர்? 29 கிலோமீட்டர். இந்த 29 கிலோமீட்டர் இந்த 32 லட்சம் ஜனங்களும் கடந்து போகும் வரை இந்த ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்த வண்ணமாக யோர்தான் நதிக்கரையில் நின்று வைக்க வேண்டும். பெட்டியை சுமந்த வண்ணமாக, ஒரு முழு இரவு அவர்கள் சுமந்த வண்ணமாக நின்றார்கள் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, மற்றவன் கானானுக்கு போவதற்கு நீ பாடுகளையும் வேதனைகளையும் துன்பங்களையும் அனுபவிக்கிற மகனாக மகளாக நீ இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்னொரு காவியமும் உண்டு. கொஞ்சம் உபாகமும் 11 கொஞ்சம் வாசிப்பா. சீக்கிரமாக. பதினெட்டு உண்டு, உபாகமம் பதினெட்டு உண்டு.
லேவியராகிய ஆசாரியருக்கும் லேவி கோத்திரத்தார் அனைவருக்கும் இஸ்ரவேல் புத்திரருடன் பங்கு சுதந்திரம் இல்லாதிருப்பதாக கர்த்தருக்கு விடப்படும் தகன பலியையும் அவருக்கு சுகந்த தரமானவைகளையும் அவர்கள் புசிப்பார்கள்.
எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள் பேசிக்க போகிறார்கள். அவர்களுக்கு அந்த இடத்தில் பங்கும் இல்லை, ஒரு பாத்தியமும் இல்லை. ஆனால் மற்றவர்கள் கானானை சுதந்திரிப்பதற்கு இவர்கள் உடன்படிக்கை பற்றியை சுமக்குபவர்களாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் பரலோகம் போவதற்கு நீங்கள் ஒரு ஏணியாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் போகுவதற்கு உடன்படிக்கை பற்றியை சுமக்குவ மகனாக மகளாக நீங்கள் மாற வேண்டும். உங்களுக்கு அதில் லாபம் இல்லாமல் இருக்கலாம். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள் போனால் அவங்களுக்கு தான் காணியாட்சி உண்டு, இவர்களுக்கு காணியாட்சி கிடையாது. ஆனால் இவர்கள் உடன்படிக்கை பெட்டியை அமைதியாக சுமந்தவர்களாக இருந்தார்கள். சுயநலமற்ற, தன்னலமற்ற, லாபம் கருதாத ஊழியக்காரனாக நிற்க வேண்டும். ஆமே. அடுத்து இன்னொரு காவியம், இந்த நாலு பேரோட பேர் இருக்குதா? அதுல நாலு பேரோட பேர் இருக்கா? நாலு பேருடைய பேர் கிடையாது. ஆசாரியர்கள் இந்த மாற்றம் தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ஒரு சின்ன காவியம் செய்தாலும் எங்களுடைய பேர் வர வேண்டும். ஒரு சின்ன ஹேண்ட்பில் அடிச்சாலும் டொனேட்டட் பை சோ அண்ட் சோ. ஒரு சின்ன காவியம் செய்தாலும் எங்களுடைய பேர் வர வேண்டும். நான் சபையில் முன்னுக்கு இருக்கிறேன் என்று ஒரு போஸ்டர் போட்டு காண்பிக்க வேண்டும். நான்கு ஆசாரியர்கள் 32 லட்சம் பேர் யோதானை கடந்து தீர வேண்டும், 29 கிலோமீட்டர் கடந்து தீர வேண்டும். அங்கு போனாலும் இவர்களுக்கு காணியாட்சி கிடையாது, இவர்களுக்கு ஒரு சொந்த ஒரு நன்மையும் கிடையாது. ஆனால் மற்றவர்களுக்காக தன்னை அர்ப்பணித்து இருந்தார்கள். ஆமேன், ஹல்லேலூயா. பேர் இன்னைக்கு ஒரு சின்ன காவியமாக இருந்தாலும் இந்தியாவில் ஒரு சர்ச்சில் அவர் சர்ச்சில் சொன்னால்தான் ஃபேன் வாங்கிட்டா வேண்டும். சர்ச்சுக்கு ஃபேன் வாங்கி, ஆனால் ஒரு கண்டிஷன், ஃபேன்ல வெக்கையில் நான் என்னுடைய பெயர் எழுதப்பட வேண்டும். சாரி, எழுதியாச்சு. எல்லாம் வந்தவுடன் அவர் சொல்லியிருக்கார், ஆராதனை போகும் பொழுது திடீர்னு 5 நிமிஷத்துக்கு எல்லா ஃபேனையும் ஆஃப் பண்ணணும். திரும்ப 5 நிமிஷம் கழிச்சு திரும்ப ஃபேனை போகணும். இப்போ 5 நிமிஷம் ஆஃப் பண்ணா வேல் வைக்க ஆட்கள்லாம் மேலே பார்ப்பாங்க. மேலே பார்க்கும் போது பேர் தெரியும். ஒரு சின்ன பொடியன் பார்த்துட்டு நாசமா போனியானி, நாசமா போனியானி. இவருக்கு எழுதுறவருக்கு டக்கு, ஐயோ நான் இவ்வளவு நல்ல காவியம் சொன்னே என்ன பார்த்து சொல்றாரு நாசமா போனியானி. காரணம் என்னன்னா அவருடைய பேர் நேசமணி பொன்னையா. அவர் பிழையா வாசிச்சிட்டார். நேசமணி பொன்னையா, அவர் நாசமா போனியானின்னு அவன் வாசிச்சிட்டார். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, பெயர் பிரபலப்படுத்துவதற்காக கர்த்தருடைய ஊழியத்துக்கு வந்தால் நீ நாசமா போவாய். உன்னுடைய பெயரை காட்டுவதற்காக நீ ஊழியத்துக்கு வந்தால் நீ நாசமா போவாய். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும், கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும், அவர் செருக வேண்டும், நாங்கள் செருக வேண்டும். ஆமேன், ஹல்லேலூயா. எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, 4 ஆசாரியர்கள் 29 கிலோமீட்டர் போகும் வரைக்கும் தோளில் சுமந்து கொண்டு வந்தார்கள். அவர்களுக்கு கானானுக்குள்ள ஒண்ணும் இல்லை, அவர்களுக்கு எந்த நன்மையும் கிடையாது. ஆனால் மற்றவர்களுக்காக தன்னை ஒப்பு கொடுத்திருந்தார்கள். இன்று இவர்களுடைய களத்தில் ஒரு கண்ணில் கொடுக்கப்பட்டது அதுதான். இவர்களுடைய வெளிச்சத்தில், வேதாகமத்தின் வெளிச்சத்தை இவர்கள் கடைபிடிக்கும் பொழுது இவர்களிடத்தில் இருந்து பிரகாசிக்கிற கர்த்தருடைய ஒளியில் மற்றவர்கள் கர்த்தரை காண வேண்டும். ஆமேன், ஹல்லேலூயா. எழுதிப்போமா? எனது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சற்று சிந்திப்போம்.
வேதம் சொல்லுகிறது நாங்கள் எல்லோரும் ஆசாவியர்கள் என்று, நாங்கள் எல்லோரும் உடன் ஊழியக்காரர்கள் என்று, நாங்கள் எல்லோரும் ராஜாக்கள் என்று. ஒரு நிமிடம் நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள், கர்த்தருடைய ஊழியத்துக்காக உன்னை விட கீழான இடத்தில் கூட நீ உன்னை தாழ்த்த ஆயத்தமா? ஆரோன் மோசேயிடம் தன்னை தாழ்த்தினான், அமிலேக்கிய யுத்தம் செய்யும் பொழுது ஆரோனும் ஊரும் மோசேயுடைய கரத்தை தாங்கினார்கள். மற்றவருடைய பிழையினத்தை நீ தாங்குகிறாயா? ஆரோனுடைய புத்திரனாகிய ரெண்டு புதல்வர்களும் அந்நி ஆக்கிரியை கொண்டு வந்தது நிமித்தமாக அவர்களை கருத்து பட்சித்தார். அபியும் நாதாவும் பட்சிக்கப்பட்டார். அந்த நேரத்திலும் கர்த்தருக்காக வைவாக்கியமாக நின்றான் ஆரோன். ஆரோனையும் மோசேயையும் எதிர்த்தவர்கள் மத்தியில் நியாய தீர்ப்பு வந்தது. அவர்களுக்காக பாவ நிவாரணத்தை செய்தான். கடைசியாக பார்த்தோம் யோசுவாவுடைய புத்தகத்தில் மற்றவர்களுடைய நன்மைக்காக விசுவாசத்தோடு கூட தன்னுடைய உயிரையும் துச்சமாக மதித்து, உயிரையும் துச்சமாக மதித்து மற்றவர்கள் நன்மை பெற வேண்டும் என்பதற்காக எல்லா பாடுகளையும் சுமந்தார்கள். அவர்களுடைய பெயர் கூட குறிப்பிடப்படவில்லை. நாங்கள் எப்படி இருக்கிறோம்? நாங்கள் எப்படி இருக்கிறோம்? ஒரு ஆசாவியனுக்குரிய குணாதிசயங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? இல்லாவிட்டால் கர்த்தரிடத்தில் இருந்து கேட்டு பெற்றுக் கொள்வோம். அமைதியாக கர்த்தரை நோக்கி பாருங்கள். நீங்களும் கர்த்தரும், நீங்களும் கர்த்தரும். நாங்கள் அடுத்து ஒரு முக்கியமான காரியத்துக்கு கடந்து போக போகிறோம். அதற்கு முன்பதாக உங்களுடைய குறைகள் இருக்குமானால் கர்த்தரிடத்தில் சொல்லி நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள். உங்களுக்காக இந்த நேரத்தில் உங்களுடைய சபை பாஸ்டர் ஜெபம் பண்ணுவார்.